நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியை சேர்ந்த நிலைமை காக்க சமாதியை சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேரம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ இல்லை அப்படி இல்லாவிட்டால் வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவம் பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இன்று ஒரு சில கேள்விகள் வந்திருக்கின்றது. மூன்று நான்கு பேரிடமிருந்து ஒரு கருத்து பகிர்வும் உண்டு இன்றைய சத்சங்கத்தில். ஆகவே இப்போது சில சத்சங்கங்களாக ஒரு குடும்பத்தினர் புதன்கிழமை சத்சங்கங்களை கேட்டு அதில் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். அது மற்றவர்களுக்கு ஒரு ஒரு மறுபரிசீலனை செய்யும் உடைகளாக அமைகின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களையும் பாபாஜியின் தெய்வீக குரல் கருத்துக்களையும் அவர்களிடம் இருந்தும் மூன்று கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் இறுதியில் வைத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அதைத்தான் நாங்கள் இப்போது மூன்று நான்கு சத்சங்கங்களாக அவர்களுடைய டொமினன் என்று சொல்லுவோம் அவர்களுடைய கேள்வியெல்லாம் வந்து கொண்டிருப்பதால் ஒரு மாற்றத்திற்காக இன்று அதை விட ரெண்டு இருவர் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். அதை விட ஒரு கருத்து பகிர்வும் இருக்கின்றது. அதை முதல் பார்த்து பின்னர் அந்த குடும்பத்தினருடைய கருத்து கேள்விக்கு பதில் காண்போம். முதலாவதாக ஒரு அன்பர் சொல்கின்றார், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்தேன், படித்து கொண்டிருக்கின்றேன், படிப்பேன், மூன்று காலத்திலும் எழுதியிருக்கின்றார். ஆனால் அதை வாழ்க்கையில் தான் இப்போது வாழும் வாழ்க்கையில் அதை பிரயோகித்து உணரும் போது தன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் காற்றில் பறப்பது போல ஓர் உணர்வையா, மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. ஏனென்றால் இவையெல்லாம் எங்கிருந்து உருவாகின்றது என்ற அடிப்படை தத்துவத்தை பேராசிரியர் கொடுத்ததை நீங்கள் சொல்லித் தந்திருக்கின்றீர்கள். அதை மீண்டும் மீண்டும் கேட்பேன். அதிலிருந்து அதை எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் உபயோகிக்க வேண்டும் என்று உபயோகிக்கின்றேன், அதில் வரும் விடையையும் காண்கின்றேன். மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் என்னுடைய பழைய வாழ்க்கையில் இவர் ஒளிநாடாவில் இவற்றை அனுப்பியிருக்கின்றார். ஆகவே நீண்ட வசனமாக இருக்கும். தன்னுடைய பழைய வாழ்க்கையில் தான் இந்த மாயையில் என்று சொல்லப்படும் சைவ சித்தாந்தத்தில் உலகியல் வாழ்க்கையிலேயே கட்டுண்டு அவற்றில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய தவறுகள் தான் கூட என்னுடைய குடும்பத்தினரை விட, இருப்பினும் நான் அதில் துக்கப்பட்டேன், துன்பப்பட்டேன், மகிழ்ச்சியும் அடைந்தேன். அந்த மகிழ்ச்சி சிற்றின்பம் என்பதை இப்போது உணர்ந்தேன். ஆகவே அதைவிட பெரிய மகிழ்வு உண்டு. அது பேரின்பம், அதுதான் ஆனந்தம் என்று சொல்லி தந்திருக்கின்றீர்கள். அதை நோக்குகின்றேன். அதைவிட நான் செய்யும் முடிந்தளவு செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த சித்தாந்த கருத்துக்களை வைத்து பார்க்கும் போது நான் இலகுவாக என்னுடைய துன்பத்தில் இருந்து படுவதை உணர்கின்றேன் ஐயா. இது உண்மை. இதை நான் உங்களுக்கு ஒரு கருத்து பதிவாகவும் போடுகின்றேன். இருப்பினும் நான் அதை அனுபவிக்கின்றேன். அந்த அனுபவத்தை உங்களுக்கு கூறுகின்றேன் இந்த சத்சங்கத்தில் என்று மிகவும் சந்தோஷமாக அதை ஒளிநாடாவில் பதிவு செய்து அனுப்புகின்றார். ஆகவே அதிலிருந்து நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் என்ன எடுக்க வேண்டும்? அவருடைய கருத்து பகிர்வு அனுபவத்தை கொடுத்திருக்கின்றார். அதிலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டியது, நாங்களும் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். குறைந்த அளவு என்றால் வாழ்க்கையிலும் சாதனையிலும் பயன்படுத்துதல் தான் கூடிய அளவு செய்ய வேண்டும். அப்படி முடியாவிட்டாலும் வாழ்க்கையில் சிறு சிறு விடயங்களிலாவது பயன்படுத்தி இது உண்மைதானா என்பதை நாங்கள் அறிய வேண்டும். இந்த சாதகரின் கூற்றுப்படி உண்மை என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது பேராசிரியரால் சைவ சித்தாந்தத்திலிருந்து. ஆனால் அதை அறிய முற்படுவது மிகவும் நல்ல செயல் என்று இந்த அன்பரை பாராட்டுகின்றேன். அதன் வழியே நில்லுங்கள் அன்பர், அந்த அனுபவங்களை பெறுங்கள். அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்படுகின்றதென்றால் அது சரியான திசையில் நீங்கள் பாபாஜியின் அருளுடன் பயணிக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, இறைவனின் நியதியும் அப்படித்தான் உங்களுடைய ஆன்மா அமைந்திருக்கின்றது என்பதுதான் முழு உண்மை. இது ஒன்று. அடுத்ததாக இன்னொரு விடயம் அந்த கருத்து பகிர்வு என் மூலமாக கிடைக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் படிக்கின்றோம், சைவ சித்தாந்தத்தை படிக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் மாணவர்கள். இங்கு ஒருவரும் பெரியவர் அல்ல, பெரியவர்கள் இருவர், பரம்பொருளும் சத்குருவும். இந்த வாரம் துளசி பூஜையில் எங்களுடைய துளசி மாடத்தில், துளசி ரூமில் அன்னை பூசை செய்வார். அவருடன் இரண்டு மூன்று சாதகர்கள் கலந்து கொள்வார்கள் வெள்ளிக்கிழமைகளில். நான் இறுதியில் கலந்து கொள்வேன் தீபம் காட்டும் போது. ஏனென்றால் அது அன்னை பூஜை, நான் என்னுடைய மற்ற பணிகளை பார்த்துட்டு இருப்பேன். ஒரு சிறிய சம்பவம் என்னை இதற்கு இங்கு கருத்து பகிர்வுக்கு கொண்டு வருகின்றேன். பூசை நடந்து தீபம் பூசை நடக்க துவங்கும் போது அன்னை கேட்கின்ற மற்றைய சாதகர்களிடம், உங்களுக்கு அவர்கள் தொலைபேசி இணைப்பில் தான் வருவார்கள், ஜூம் கனெக்ஷன் கேட்கின்றா, உங்களுக்கு எல்லாம் தெரிகின்றதா, துளசி மாடம் பூசையை தொடங்கட்டா என்று. அவர்களில் ஒருவர் சொல்கின்றார், எனக்கு துளசியே தெரியவில்லை. நான் அதில் நிற்கின்றேன். தீபம் காட்டும் போது இது நடந்தது, துளசி பூசைக்கு பின். நான் அதில் நிற்கின்றேன். அந்த சாதகர் அப்படி சொன்னவுடன் துளசியை பார்க்கின்றேன். அதில் சில இலைகள் தான் இருக்கின்றது துளசி மாடத்தில். ஏனென்றால் அதில் இலைகள் குறைந்து விட்டது. இங்கு பருவகாலம் மாறுகின்றது, இலை குறைப்பு நடைபெறும். பருவகால மாற்றத்திற்கு இலைகள் குறையும் மரங்களில். அதேபோல் இன்டர்னல், அதாவது உள்ளுக்குள் இந்த மாடங்கள் இருந்தாலும் இலைகள் சொறிவது இயற்கை, அதொன்று. ஆனால் எங்களிடம் அந்த அந்த சாதகர் கேட்டவுடன் என்னுடைய முதலாவது சிந்தனை ஓடியது, என்னுடைய மனைவியை கேட்கின்றேன், அதை சுற்றி இன்னும் 10 மரங்கள் இருக்கின்றனவே நல்ல இலைகளுடன், ஏன் இந்த பூசையில் இந்த மரத்தை வைத்தீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்ன பதில், தான் முறை எடுத்துத்தான் துளசியை வைப்பேன், இன்றைய நாளில் இந்த துளசிதான் இங்கிருக்கின்றது என்று. நான் சற்றும் சிந்திக்காமல் அந்த அன்னையிடம் கேட்கின்றேன், உங்களுக்கு அறிவு குறைவா? இவ்வளவு நல்ல இலைகளுடன் இருக்கும் மரம் இருக்கும் போது ஒரு பூசை நேரத்தில் நீங்கள் இலை குறைந்து 2 இலையுடன் இருக்கும் மரத்தை வைத்தீர்கள். அது ஒரு சாதகரால் சுட்டு காட்டப்படுகின்றது, தனக்கு இலை தெரியவில்லை என்று. அது அந்த கஷ்டத்தை அந்த சாதகருக்கு கொடுக்கின்றீர்களே, ஏன் வேறு ஒரு மரத்தை வைக்கக்கூடாதென்று. அதற்கு அந்த அம்மை சொல்லுகின்றா, மீண்டும் தான் ஒழுங்குப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளசியை வைத்து பூசிப்பேன், இன்றையான் நாளில் இந்த துளசிக்குத்தான் இந்த மாடம். எனக்கு உள்ளுக்குள் ஒரு சிறிய கோபம், உள்ளுக்குள் வழியால் காட்டவில்லை. ஆகவே அந்த சாதகர் கேட்ட சாதகரிடம் சொல்கின்றேன், நீங்கள் அந்த துளசியை பார்த்து அந்த துளசி பூசையில் கலப்பதுதான் சிறப்பு, அதை நீங்கள் பார்க்க வேண்டும், இலை இல்லையே என்று குறை சொல்லக்கூடாது, அதன் ஊடாக பாருங்கள், உங்களுக்கு இலைகள் தெரியும் என்று சொல்கின்றேன். அதாவது அந்த துளசி கண்டு கூடாக பார்க்கும்போது அந்த துளசி ரூமில் பல துளசிகள் இலைகளுடன் பின்பக்கத்தில் வைத்திருப்பது அவருடைய கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அவருடைய குறைபாடு அதில் ஒரு இலையும் இல்லையே என்பது. இது ரெண்டு விடயங்களை நான் இதிலிருந்து அனுபவத்திற்கு கொண்டு வந்தேன். ஒன்று, அந்த சாதகர் அதில் இலைகளை தெரியவில்லை என்று சொன்னது அந்த சாதகருடைய பக்குவ நிலை இன்னும் கூட வேண்டும். எல்லாம் உருவமாக தெரிந்தால்தான் எங்களுக்கு வழிபாடு செய்யலாம், உருவம் இல்லை என்றால் வழிபாடு செய்ய முடியாது என்ற நிலையில் அந்த சாதகர் இருந்துவிடக்கூடாது, தன்னை உயர்த்த வேண்டும். அது ஒன்று. இரண்டாவது, நான் அவர்களுக்கு அதே கருத்தை, அந்த சாதகருக்கு நீங்கள் அந்த இலை அந்த மரத்தூடாக பார்த்தால் இலைகள் தெரியும் என்று ரெண்டு கருத்துப்பட சொன்னேன். அது அவர்களுக்கு புரிந்ததா இல்லையா தெரியவில்லை. நிச்சயமாக ஒரு கருத்து புரிந்திருக்கும், ஏனென்றால் அதற்கு பின்புறத்தில் பல செடிகள் இலைகளுடன் இருப்பதை நான் கூறுவதாக நினைத்திருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து, சுற்றுமத்தில் அதை பார்த்து அந்த பூசையில் கலந்து கொள்ள வேண்டியதுதான் முறை. இது அந்த சாதகரிடமிருந்து அந்த சாதகர் இன்னும் அதில் உயர வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். என்னுடைய நிலை உயர வேண்டும், அது என்ன மாதிரி? என்னுடைய நிலையை உயர்த்தலாம். இப்போது எல்லாவற்றிலும் சிந்திக்க தூண்டுகின்றது. அந்த நிலை எல்லோருக்கும் வர வேண்டும். ஏனென்றால் அடிப்படை கருத்துக்களை படித்துக்கிட்டோம், செயல்முறைகளில் இருக்கின்றோம். என்னுடைய சிந்தனை எங்கே போகின்றது? நான் இவ்வளவு தூரம் ஒரு சாதகர் பாதிக்கப்பட்டு விட்டாரே என்று அந்த அன்னைக்கு சொல்லும்போது, அவர் கொக்கன்று நைத்தனையா கொங்கணவா என்ற முறையில் இருக்கும் அன்னை போல், அதுதான் இன்றைய அந்த துளசி பூசைக்குரிய செடி என்று சொன்னது என்னை தூக்கி போட்டது. என்னடா, நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கின்றேனே, ஒரு சாதகருடைய நிலை கவலைக்குரியதாக இருக்கின்றது, நாங்கள் அதை பார்த்துத்தானே செய்ய வேண்டும், வெள்ளிக்கிழமைகளில் நல்லொரு செடி வைக்கலாம் தானே என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அந்த இரவு முழுக்க அதை சிந்தித்தேன். நான் இப்படி சொல்லியும் என்னுடைய மனைவியார் எனக்கு அதற்கு ஒத்திசையாது, தன்னுடைய செயல்பாட்டிலேயே இருந்தது, இது சரியா பிள்ளையா என்னுடைய அனுபவத்தை எடுக்கின்றேன். இறுதியில் நான் கண்டுபிடித்தது அவங்க சொன்னது மிக மிகச் சரி. ஏனென்றால் இது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய விடயம். நாங்கள் குடும்பத்தில் இருக்கும் போது ஆணும் இருக்கின்றோம், பெண்ணும் இருக்கின்றோம். ஆண் முதலாக இருக்கலாம், பெண் துணையாக இருக்கலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. இருப்பினும் பெண்தான் சக்தி என்பதையும் சொல்லி தந்திருக்கின்றது. அது ஆணவத்திற்கு பயன்படுத்தக்கூடாது, பெண் தான் தான் சக்தி என்று. ஆனால் இந்த அம்மா சொன்னதிலிருந்து எனக்கு கிடைத்த அனுபவம் என்னவென்றால், இது என்னுடைய பேராசிரியர் சொன்ன தன்னுடைய வாழ்க்கையை வைத்தும், ஒரு தாய் தனக்கு நான்கைந்து பிள்ளைகள் இருக்கும் போது ஐந்து பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பாப்பாவா, அதிலும் அந்த ஐந்து பிள்ளைகளில் யாருக்காவது குறைபாடுகள் இருந்தால் அந்த பிள்ளையைத்தான் கூடுதலாக அந்த பிள்ளைக்கு வேண்டிய உதவிகளை செய்வா, மற்ற பிள்ளைகள் தன்ற பாட்டுக்கே வளரும் என்ற நிலையில் அந்த தாய் சிந்திப்பாளா? இதை பேராசிரியர் தன்னுடைய வாழ்க்கையை வைத்து சொல்லி இருக்கின்றார். ஆகவே அது தாய்மையின் குணம், அது ஆணுக்கு வராது. ஆகவே அவ்வளவு 10 துளசி செடிகள் இருந்தும் அந்த துளசி செடிகள் முழுக்க நல்ல நிலைகளில் ஒரு 8 துளசி செடிகள் அந்த அறையில் உண்டு. இருப்பினும் அந்த ஒழுங்கு முறைப்படி அந்த தாய் அந்த பூஜையை செய்வதால் அந்த நாளைக்குரிய துளசி செடி 2-3 இலைகளுடன் காணப்பட்டது. ஆகவே என்னுடைய நிலையில், ஆணாகிய நான் என்னுடைய நிலையில் யோசிக்கின்றேன், ஐயோ நல்ல சடைத்த செடிகள் இருக்கின்றதே, அதில் ஒன்றை வைத்தால் கண்ணுக்கும் குளிர்மையாக இருக்குமே, சாதகர்களும் சந்தோஷமாக இப்போ இவ்வாறு குறை சொல்லாமல் அதில் பூஜையை கலந்து கொள்வார்களே என்பது என்னுடைய நிலை. அந்த அம்மாவின் நிலை அவர்கள் எப்படி யோசித்தாலும் எனக்கு பரவாயில்லை, துளசிக்குரிய இடத்தை தான் கொடுத்து செய்கின்றேன், அதில் ஒரு மாறுபாடும் கொண்டர மாட்டேன் என்பது எவ்வளவு உண்மை. ஏனென்றால் ஆண்கள், அதாவது என்னுடைய மனநிலையில் நான் அதுக்கு ரெண்டிலை என்றபடியால் அந்த அந்த செடியின் காலம் முடிகின்றது, முடிந்து விட்டது, அதை பூசைக்கு உபயோகிக்காது தள்ளி வைத்து விடலாம் என்பது என்னுடைய நிலை. அந்த அம்மாவின் நிலை, அதில் ரெண்டு இலை மூன்று இலை இருந்தாலும் அது பச்சையாக சரியாக இருக்கின்றது, அதை அழித்து விடக்கூடாது என்று அதுக்கு பூசை செய்கின்றாள். ஆகவே எனக்கு இது புலப்படாமல் போய்விட்டது என்று பின் அந்த அம்மாவிடம் அதை பற்றி கதைக்காது, அவங்களை துன்பப்படுத்தாது, எனக்குள்ளேயே அடக்கிவிட்டேன். இதை நான் ஏன் இங்கு முக்கியமாக சொல்கின்றேன் என்றால், நாங்கள் சைவ சித்தாந்தம் படித்தவர்கள், படித்து கொண்டிருப்பவர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள், எல்லா விடயங்களையும் நாங்கள் சிறு சிறு விடயங்கள் என்றாலும் ஒரு கருத்து முரண்பாடு வரும்போது எங்களை நாங்கள் முதலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு என்ன நடந்தது, ஏன் இந்த பிழை வந்தது, சைவ சித்தாந்தமும் கிரியா யோகமும் என்ன சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது, அதன்படி நாங்கள் உள்நோக்கி செல்ல வேண்டும். எந்த உலகியல் பிரச்சனை என்றாலும் சரி, ஆன்மீக பிரச்சனை என்றாலும் சரி, அங்கு போகும்போது பாபாஜி உங்களுக்கு அதை விளக்குவார், பரம்பொருள் விளக்குவார் என்பது இங்கு என்னுடைய அனுபவம் உங்களுக்காக. ஆகவே இந்த அனுபவம் சொந்த வாழ்க்கையில் கூட தாய்மார்களுக்கு நிறைய ஒன்று தந்தையருக்கு இல்லை. இதில் இன்னும் மோசமான விடயங்கள் என்னவென்றால், நான்கு பிள்ளைகளிலிருந்து ஒரு பிள்ளை ஊனமாக இருந்துவிட்டால் சில பெற்றோர்கள் அந்த பிள்ளையை மறைத்து வைத்து மற்றைய பிள்ளைகளை வெளி உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அந்த ஊனப்பட்ட பிள்ளையை காட்டினால் வெளி உலகம் எங்களுடைய குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பார்கள், எங்களுடைய அந்தஸ்து என்ன, நிலை என்ன, அப்படியும் இருக்கின்றார்கள் தாய்ஸ்தானத்தில். அதே நேரம் எந்த உயிரென்றாலும் அதற்கு உயிர் இருக்கென்று தெரிந்தால் அதை இறுதி வரையில் பாதுகாக்க வேண்டும் என்ற தாய்மார்களும் உண்டு. ஆகவே இதன் மூலம் என்னுடைய மனைவியார் ஆணவ நிலைக்கு போயிடக்கூடாது. ஆனால் என்னுடைய அனுபவ நிலையை இங்கு உங்களுடன் பகிர்கின்றேன். நீங்கள் ஏன் இதை பகிர்கின்றேன் என்றால், நீங்களும் விட்டு கொடுத்து ஆனென்ற முறையில் அது நான் சொல்வது சரி அல்லது நான் அதிகார நிலையில் சைவ சித்தாந்தன் சொல்வது போல ஆண் என்பவன் முதல் மற்றவையெல்லாம் துணை என்ற முறையில் நினைத்து அந்த பொருள் விளங்காமல் நினைத்து நீங்கள் தவறிவிடக்கூடாது. சைவ சித்தாந்தத்தில் ஆண் என்பது முதல் மற்றதெல்லாம் பெண் என்பது துணை என்று எங்கே சொல்லப்படுகின்றது, இம்பார்ட்டன்ட், முக்கியம். அது என்ன சொல்கின்றதென்றால், எல்லா ஆன்மாக்களும் பெண் தான், இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆண் இறைவன், அவனுடைய சக்தியும் பெண்தான், உலகத்தில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களும் பெண்தான். ஆகவே ஒரே ஒரு ஆண்மகன் இந்த உலகத்தில் என்றால் அவன் இறைவன், இவற்றை எல்லாம் படைத்தவன் என்று சைவ சித்தாந்த விளக்கம் சொல்கின்றது. அதைத்தான் முதலும் துணையும் என்று நாங்கள் அதை பாவிக்க வேண்டும், கணவன் மனைவி என்ற நிலையில் பார்க்கக்கூடாது என்று பேராசிரியர் சொல்லித்தந்தார். ஆகவே நாங்கள் அந்த கருத்தை முழுமையாக விளங்கும் போது, இந்த உலகத்தில் நாங்கள் ஆண் உடலில் இருக்கலாம், பெண் உடலில் இருக்கலாம், அது உடல் சம்பந்தமான விடயமே தவிர சைவ சித்தாந்த பேராசிரியர் விளக்கியது வேறு ஒன்றுமல்ல. உடல் சார்ந்த நிலையை வைத்துத்தான் நாங்கள் ஆண் பெண் என்று சொல்கின்றோமே தவிர, உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவுக்கு ஆண் பெண் பேதம் இல்லை. ஆகவே அந்த ஆன்மா எல்லாம் தங்களுடைய அறிவு திறனுக்கேற்றபடிதான் செயல்படும் என்பது இங்கு உண்மை. ஆகவே என்னுடைய கருத்தை நான் இங்கு அதை கொண்டு வந்ததுக்குரிய காரணம், அது யாராகவும் இருக்கலாம், தவறுகள் நடக்கலாம், அந்த தவறிலிருந்து எங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்று வந்த ஒரு கேள்வியும் ரெண்டு கருத்து பகிர்வு, அதில் ஒன்று என்னுடையது. இனி அந்த குடும்பத்தினர் கேட்ட மூன்று கேள்விகளுக்கு பதில் காண்போம். போன புதன்கிழமை வாசிப்பிலிருந்து ஒன்று கேட்கிறார்கள், மயக்கமுற்ற கடவுள் மனிதன், முழுமையான மனிதன் கடவுள், மனிதன் முழுமையே கடவுள் தன்மை, கடவுளும் மனிதனும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள், கடவுள் என்பது உட்பகுதி, மனிதன் என்பது வெளிப்பகுதி. பந்தப்பட்ட கடவுள் மனிதனாகின்றான், பந்தம் நீங்கிய மனிதன் கடவுள் ஆகின்றான். மனிதன் என்பவன் கடவுளின் வெளிப்பாடு, கடவுள் என்பவர் மனிதனின் உண்மை. இது மிகவும் தத்துவபூர்வமான கருத்துக்களை பாபாஜி எடுத்துரைக்கின்றார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற பந்தம் என்ன, தொடர்பு என்ன என்பதை உரைக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் மனிதனாக இந்த பிறப்பில் இருக்கின்றோம். எங்களை இயக்குவது முழுக்கவே கடவுள்தான், முழுக்க முழுக்க 100%. ஆனால் நாங்கள் தான் இயங்குகின்றோம், நாங்கள் தான் இயங்குகின்றோம் என்று நான் எனதென்று வாழ்கின்றோம். ஆகவேதான் இந்த முதல் துணை என்ற விடயங்களில் நாங்கள் இவற்றை பார்க்க வேண்டும் என்று கூட சத்சங்க சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே இங்கு உலகியல் கருத்துப்பட பாபாஜி இதை சொல்கின்றார். புரியும் முறையில் நான் ஆழ்ந்த கருத்துக்குள் செல்லும் போது அந்த இறுதி கருத்து, எல்லாம் இறைவனே, எல்லா செயல்பாடுகளையும் நாங்கள் மனிதன் என்ற உடலில் இருக்கின்றோமே தவிர, அந்த உடலை தந்தவன், அந்த உடலுக்குள் எங்களை புகுத்தியவன், அந்த உடலில் இருந்து காண்பவன், காட்டுகின்றவன், காட்டும் உபகாரம், காணும் உபகாரம் என்று படித்திருக்கின்றோம். எல்லாம் அவனே பெறம்பொருள். ஆகவே அதுதான் இந்த வாசிப்பில் இருக்கும் சொற்களுக்குரிய ஆழ்ந்த பொருள். ஆனால் இதை நீங்கள் உபமானங்கள் மூலமாக பார்க்கலாம். இறைநிலையில் இருந்து யாராவது தவறு செய்தால் இறைவன் அவர்களுக்கு சாபம் கொடுப்பதாகவும், தண்டனை கொடுக்கும் போது அவர்கள் இங்கு வந்து பிறக்கின்றார்கள், இங்கு மனித உடலில் பிறந்து அதற்கு தவம் செய்து நிவர்த்தி செய்து பூசை செய்து மீண்டும் இறை நிலையை அடைகின்றார்கள் என்றெல்லாம் வரலாறு உண்டு. ஆகவேதான் பந்தப்பட்ட இறைவன் மனிதனாகின்றான், உண்மையான மனிதன் கடவுளாகின்றான் என்ற அந்த சொற்களுக்குரிய பொருள். ஆகவே அதுதான் அந்த அன்பருக்கு நான் சொல்லப்போகும் விடயம். ஆகவே அந்த கடவுள் என்பவன் நாணயத்தின் இரண்டு பக்கம் என்று சொல்வதற்குரிய காரணம், கடவுள் எங்களுடன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான். இந்த மூன்று நிலைகளிலும் இந்த நாணயத்தை பொறுத்தவரை இரண்டு பக்கத்திலும் ஒரு பக்கம் கடவுள் என்றால் மற்ற பக்கம் மனிதன் என்பது இன்னொரு ஓமானமாக கொடுக்கப்படுகின்றது என்று இந்த அன்பருக்கு அந்த கருத்தை முடிந்தளவு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து வைத்து கூறுகின்றேன். அடுத்ததாக கேட்கின்றார், மனிதனின் மையம் அனந்தத்தில், ஆனால் அவன் காலம், இடம், காரணம், காரியம் ஆகியவற்றிற்குள் வாழ்கின்றான். கடவுள் எங்கும் இருக்கின்றார், மனிதன் உடம்புக்கு உட்பட்டவன் கடவுள் நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கின்றார். மனம், உடல், பொறிகள் ஆகிய அடைமொழிகள் சேரும்போது கடவுள் மனித வடிவில் தோன்றுகின்றார். இவற்றை தனக்குள் அடக்கி கடக்கும் போது மனிதன் கடவுளாகின்றான். எவ்வளவு அருமையான சொல்லு! இங்கு நாங்கள் பொறி புலன்களோடு இருப்பதால் தான் இந்த மனித உடல் பொறி புலன்களுடன் தந்து எங்களை அதற்குள் இருத்தி வைத்திருக்கும் கடவுள் அதை செய்தது எங்களுடைய வினைகளை அனுபவித்து அதனால் அனுபவத்தை பெற்று நாங்களும் ஒரு நிலையில் சச்சிதானந்தமாக வேண்டும், தன்னுடைய நிலைக்கு வர வேண்டும். மறந்து விடாதீர்கள், கடவுளாக வர வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை, தன்னுடைய நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்கின்றான். ஏன் அந்த நிலை என்ற சொல்லு சேர்க்கப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில்? நீங்கள் கடவுளாக முடியாது, நிச்சயமாக முடியாது. அந்த பெரம்பொருள் தான் இந்த ஐந்தொழில்களை செய்ய முடியும், ஒருவராலும் செய்ய முடியாது. அது கடந்த நிலையிலிருந்து செய்வான், சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வரும்போது செய்ய தொடங்குகின்றான். ஆகவே நாங்கள் கடவுளாக மாற முடியாது, ஆனால் கடவுள் தன்மையை பெறுகின்றோம் என்பதுதான் அதனுடைய கருத்து சைவ சித்தாந்தத்தில். அந்த தன்மை என்றது என்ன? உண்மையான வாழ்க்கை. ஆகவேதான் மனிதன் உண்மையாக மாறும் போது முழுமையாக அவன் கடவுளாகின்றான் என்று கொடுக்கப்படுகின்றது. அதேபோல் கடவுள் நிலையில் இருக்கும் போது ஏதாவது பந்தத்தில் அவன் ஈடுபடும் போது அவன் மனிதனாகின்றான். ஆனால் அந்த பந்தம் அவன் செய்யும் செயல்களால் அவனுக்கு கிடைக்கவில்லை, அது திருவருட் சக்தியால் அவன் எடுத்துக்கொள்கின்றான் தனக்கே. ஏன், இந்த ஆன்மாக்களை அனுபவப்பட பண்ண வேண்டும், உய்விக்க வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அவன் தன்னை கீழே கொண்டு வருகின்றான். அவனுடைய வினைகள் காரணமாக அந்த பந்தங்கள் வரவில்லை என்று பேராசிரியர் சொல்கின்றார். கடவுளுடைய பந்தம் திருவருட்சக்தியிலிருந்து அவனே தனக்காக எடுத்து கொண்ட விடயங்கள். ஆகவேதான் மனிதனுக்கும் அறிவு இச்சை குணங்கள் உண்டு, இறைவனுக்கும் உண்டு என்று நாங்கள் படிக்கின்றோம். இங்கு மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு இரண்டும் உயிருள்ள பொருட்கள், அவ்வளவுதான். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு பாபாஜி எவ்வளவு அழகாக அந்த மூன்று வசனங்களில் இவற்றை விளங்கப்படுத்துகின்றார். அதை பற்றி நீங்கள் ஆழ ஆழ சிந்திக்கும் போது இன்னும் பல விடயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே தான் இந்த சத்சங்கத்தை திருப்பி திருப்பி கேளுங்கள் என்று கூறப்படுகின்றது. இன்னும் ஒரு இடத்தை கேட்கின்றார். மனதில் உண்மையாம் கடவுளை நிரப்புங்கள், மௌனத்தை சுவாசியுங்கள், மனிதனை நேசித்து நன்மையே செய்யுங்கள், உலகக் காட்சியை உதறி எல்லாம் தெய்வீகம் என்று உணருங்கள், கவனம் ஆத்மாவின் மீதே குவியட்டும், ஆகாயத்தைப் போல் அகலமாகவும் கடலைப் போல ஆழமாகவும் இருங்கள், அருளாளரின் ஆழமும் பைத்தியத்தின் ஆர்வமும் நம்பிக்கை இல்லாதவன் அகலமும் முயற்சியில் வேண்டும். எவ்வளவு அருமையாக கொள்கின்ற இதை நாங்கள் கிரியா யோகத்தில் எங்கு பார்த்திருக்கின்றோம்? இந்த ஆழம் அகலம், ஆழமும் அகலமும் மற்றது இங்கு என்ன சொல்கின்றார்கள், ஆர்வம். ஆகவே அந்த ஆர்வம் என்று சொல்றது கூர்மை. நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்றால் கூர்மையாக அதை கவனிக்கின்றீர்கள் என்பது. இதை நாங்கள் கிரியா யோகத்தில் எங்கு பார்த்திருக்கின்றோம்? முருகனின் வடிவில், வேல் வடிவில் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வேல் அமைந்த விதத்தை யோகியார் கூறுகின்றார். எங்களுடைய அறிவுத்திறன், அதாவது ஞான கடவுள் முருகன் ஏன் அந்த வேல் வடிவில் காட்சி தருகின்றார் என்றால், எங்களுடைய ஞான நிலை இறுதி நிலையில் அது கூர்மையாகவும் வேலை போல, அகலமாகவும் வேலின் மேல் பகுதி போல, ஆழமாகவும் அதனுடைய தண்டு போல இருக்க வேண்டும் என்பது சத்குரு கிரியா பாபாஜியின் தகவல். ஆகவே அது யோகத்தில். இங்கு எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் இவற்றை அவதானிப்பதற்கு அல்லது அதை உட்கொள்ளுவதற்கு எங்களுடைய நிலை அந்த நிலையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் அருமையாக ஓமானம் மூலம் அதை கொடுக்கின்றார் பாபாஜி அவர்கள். ஆகவே இந்த உலகத்தில் நாங்கள் உண்மையாக வாழ வேண்டும். இந்த மனத்துக்குள் உண்மையை நிரப்புங்கள் என்று சொல்வது என்னவென்றால், மனத்துக்குள் இருப்பது முழுக்க குப்பை. அந்த குப்பையை நீங்கள் வெளியால் எடுத்தெறிய முடியாது. ஏன்? அந்த குப்பைகள் மனத்தை நிறைத்து வைத்திருக்கின்றன. புதிய குப்பைகளை போட முடியாத அளவுக்கு நிறைத்து வைத்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் இந்த நல்ல விடயங்களை உள்ளுக்குள்ளே சிறிது சிறிதாக போடும்போது அதற்கு அதை அது அந்த இடத்தை இறைவன் அருளால் நீங்கள் எடுப்பீர்கள். எடுக்கும் போது அந்த உள்ளுக்குள் இருக்கும் தேவையற்ற குப்பைகள் அகற்றப்படுகின்றது. இது எங்களுடைய தியான முறையில் உண்டு. ஆகவே உண்மையை நிரப்புங்கள் என்பதன் அர்த்தம் என்ன? உள்ளுக்குள் இருக்கும் குப்பையை அகற்றுங்கள் என்று அதனுடைய மறுபொருள். ஆகவே குப்பையை எடுத்து குப்பையை அதிகரிக்காமல் மனதுக்குள் உண்மையை நிரப்பி குப்பையை அகற்றி கொண்டு போனால்தான் ஒரு நிலையில் நீங்கள் மனத்தை வெல்லலாம் என்பது இங்கு சொல்லப்படும் சைவ சித்தாந்த கருத்து. அதைவிட இந்த ஆழம் அகலம் கூர்மையை பற்றியும் பாபாஜி இந்த ஓமானம் மூலம் அதில் சொல்கின்றார். எப்படி எதன் ஓமானத்தில் இருப்பது போல எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய உண்மையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அதை பொருள்படுகின்றது. ஆகவே பாபாஜியின் வாசிப்பு போன கிழமை வந்தது, மிகவும் அற்புதமானது. அதில் மூன்று கேள்விகளை அவர்கள் தர மறந்து விட்டார்கள் போலும் நேற்று, இன்று அந்த மூன்று இடத்தையும் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சத்சங்கத்திற்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி இப்போது இறைவன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் அடங்கிய கேள்வி பதிலளிக்கக்கூடியதாக அமைந்தது. அதில் முதலாவதாக கேட்ட கேள்விக்கு, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களின் மூலம் நாம் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறலாம் என்ற விளக்கத்தை உள்வாங்கினோம். அடுத்ததாக துளசி பூசையில் நடந்த சம்பவத்தில் இருந்து, அதாவது விளக்கப்பட்ட கருத்துக்களில் இருந்து, பக்குவ நிலை உயர்த்தப்பட வேண்டும், அறிவு திறனை கூட்ட வேண்டும், அப்போதுதான் இப்படியான கேள்விகள் மனத்தில் தோன்ற மாட்டாது என்பது இந்த துளசி பூசை நிகழ்விலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக குடும்பத்தார் கூறிய விடயத்தில், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தத்துவபூர்வமான கருத்துக்களை உள்வாங்கினோம். பின்பு மனிதன் கடவுளாகின்றார் என்பது பற்றிய விளக்கத்தை உள்வாங்கினோம். இறுதியாக மௌனமாக இருந்து எல்லாம் தெய்வீகம் என உணர்தல் பற்றிய விளக்கத்தை உள்வாங்கினோம். எனவே நாங்கள் உள்வாங்கியதை கொண்டு சாதனைகளை கூட்டி அறிவு திறனையும் கூட்டுவதற்கு முயற்சிப்போமாக. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா, மிக மிகவும் சுருக்கமாக அதை சுருக்கி சொல்லி இருக்கின்றீர்கள். நன்றி. ஓம் கரிய பாபாஜி நமோ சிவாய. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம் கார்த்திகேயா.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் ஆனவர்கள் கேட்ட கேள்வியாகவும் உங்களுடைய சொந்த அனுபவமாகவும் சிறப்பான முறையில இந்த அனுபவத்தை கொண்டு வந்து சைவத்து சார்ந்த அடிப்படை கருத்துகளிலிருந்தும் கிரியாயோக அனுபவத்திலிருந்தும் சில கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாத்துலயும் இப்படி சில சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், நடக்கும். இன்னைக்கு நடக்காட்டினாலும் நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்காட்டினாலும் இன்னைக்கு நடந்திருக்கும். சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சிறிய சிறிய அனுபவம் நமக்கு தேவைதான் படுது. இல்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், எல்லாம் தெரியும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஏமாந்துடும். ஏன்னா ஏமாறுறதுதான் இந்த உயிரினுடைய தன்மை. அந்த வகையில சில கருத்துக்களை நீங்க சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னது சிறப்பா இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளயும் சில விஷயங்கள் நடக்கக்குள்ள அந்த இடத்துல கொஞ்சம் விழிப்பா இருந்து கொஞ்சம் நிதானமா விட்டு கொடுத்து, இல்லைன்னா கொஞ்சம் அமைதி காத்து, இல்லைன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் காலத்தை தள்ளி போட்டு வெற்றி பெற நம்ம வெற்றி பெறதுக்கு வந்து ஒரு முயற்சியை நம்ம வந்து மேற்கொள்ளும். அதுக்கு மேல காலம் இப்படித்தான் நடக்கணும்னு ஒண்ணுதான் அதையும் ஏசுக்க தயாரா இந்த சைவ சித்தாந்தம் ஒரு உத்தியா நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதுக்கு ஒரு காலத்தை கடக்க கொடுக்கும், அப்ப அது தானாது கணிஞ்சு வரும். அப்படி இல்லையா விட்டு கொடுத்து அதை சரிப்படுத்த பார்ப்போம். அப்படி இல்லையா பொறுமையா இருக்கும், ஏதாவது ஒரு பக்கம் பேசணும், பேசாம இருக்கும் சொல்லிட்டு அமைதியா மௌனமா இருக்கிறோம். மூணுலயும் நமக்கு ஒரு தோல்வி ஏற்படுதுன்னா அதுதான் இறைவன் நமக்கு விதிக்கப்பட்ட விதின்றத ஒத்துக்கிற ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திப்போம் என்ற ஒரு விஷயத்த சைவ சித்தாந்த பேராசிரியர் தான் சொன்னார். நமக்கு அது தெரியாது. அந்த பேராசிரியர் சொன்னதான் ஒவ்வொரு விஷயங்களை நான் வந்து அதை செயல்படுத்தக்குள்ள, ஆஹா இவ்வளவு காலத்துல நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பூதகமாக்கி புரட்சியை உண்டாகிட்டு, அது ஒரு காலம் தான், அதுக்கும் குறை சொல்லாது. அது நடக்கணும்ன்ற காலம் அது நடந்தது. இன்னைக்கு அது நடக்க கூடாதுன்ற காலம் இப்படி எல்லாம் ஒரு மனசு தெரியாது, அதுல காட்டி அதை சரிப்படுத்தும். அந்த வகையில எல்லாம் சிறப்பான முறையில இந்த சட்டம் அமைஞ்சிருச்சு. வாழ்க்கையில நம்மளும் அதை கடைபிடிச்சு
நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதை மெருகூட்டி இருக்கின்றீர்கள். இது இவ்வாறு தான் எல்லோரும் உங்களுடைய அனுபவங்களை கொண்டு வரலாம். ஏனென்றால் எல்லோருமே பெரிய நிலையில் ஒருவருமே இல்லை. அதற்காகத்தான் இந்த ஆணும் துணையும் என்பதை கொண்டு வந்தேன். ஒருதரும் இதில் பற்றி தங்களை குறைவாக இடை போட தேவையில்லை. நாங்கள் எல்லாம் பெண்கள். இறைவன்தான் ஆண் என்ற கோட்பாட்டை நீங்கள் சிறிது சிறிதாக உள்வாங்குவீர்களாக இருந்தால் இவற்றை எல்லாம் அனுபவமாக பகிர்வுக்கு கொண்டு வந்து எல்லா சாதகர்களுடைய நிலையையும் உயர்த்தலாம். ஒருவரும் உங்களை குறை கூறினால் கூட அவர்கள் கூறுவது அல்ல நீங்கள். நீங்கள் உண்மையாக உங்களுடைய ஆன்மா உடல் அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் பெரிய பாபாஜி நமோ நமஃ சிவாய.